சென்ற வாரத்தினுடைய தொடர் விளக்க உரையாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதல் இரண்டு ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அதனுடைய பொருள், எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து அதை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்பது அதனுடைய பொருளாகும். சென்ற வாரங்களிலே சொல்லுகிற போது, ரப்புக்கு இறைவனுக்கு ஹம்து என்பது, புகழ் என்பது எப்படி உரித்தானது என்பதை பற்றி சில கருத்துக்களை சொன்னோம். அதனுடைய தொடராக என்றும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் உள்ள அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும், ரஹ்மான் என்ற வார்த்தைக்கும், ரஹீம் என்ற வார்த்தைக்கும், அதே போன்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீமில் உள்ள அதே தொடர்படியான ரஹ்மான், ரஹீம், அல்லாஹ் என்ற வார்த்தைகளுக்கு வேறுபாடு உண்டு. ஒரே அர்த்தம் கிடையாது. அல்லாஹு தாலாவுக்கு ஒரே அர்த்தத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே வேறு ஒரு அர்த்தத்திலே அல்லாஹு தாலா இந்த இடத்திலே அதை புழங்கி இருக்கிறான் என்று சொல்றோம். அந்த கருத்திலே பார்க்கிற போது, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிற வார்த்தையோடு சேருகிற போது, எல்லா புகழும் அகிலத்தாரை படைத்து ஆளுகிற, அவர்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹுக்கே உரித்தானது என்பது இதனுடைய பொருளாகும். இந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் என்று சொன்னதனால், அல்ஹம்து என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிற, இந்த உலகத்தாருக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற, இந்த உலகத்தாரை எல்லாம் படைத்து ஆளுகிற, இந்த உலகத்தாரை எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிற என்ற வார்த்தையை அல்லாஹ் கொண்டு வந்ததன் மூலமாக, அல்ஹம்து என்று சொல்லுகிற அந்த புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கு என்று சொல்லுகிற அந்த புகழ் என்ற வார்த்தை இருக்கிறதே, அது இந்த இடத்திலே பல்வேறு கோணங்களில் அர்த்தம் செய்யப்படுகிறது. தப்சீர் என்று, முஃபஸ்ஸிரீன்கள் என்று சொல்லுகிற இந்த அல்லாஹ்வினுடைய வேத வார்த்தைக்கு வியாக்கியானம் அளிக்கக்கூடிய பெரியவர்களால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரப்புல் ஆலமீன் உலகத்தாருக்கு இரட்சகன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்ஹம்து என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இருக்கிறதே, இதை ஒரு மொழியிலே மொழிபெயர்க்க முடியும். அதாவது, ஒன்றுமில்லாத நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வந்தால், ஒரு காலத்திலே ஒன்றுமே இல்லாத ஈர துளியாக, அதற்கு முன்னால் நம்முடைய தகப்பனாரின் முதுகன் தண்டிலே, அதற்கு முன்னால் எங்கிருந்தோம் என்று தெரியாத நம்மை அல்லாஹு தஆலா ஈர அந்த விந்து அணுவாக ஆக்கினான். அதை நம்மளுடைய பெற்றோர்களுடைய முதுகன் தண்டிலே வைத்தான். அதற்கு பின்னால் தன் நம்முடைய தாயின் கருவறையிலே வைத்தான். இப்படி ஒவ்வொரு கட்டமாக நம்மை பாதுகாத்து கொண்டு வந்து, இல்லை என்ற பொருளிலிருந்து இவன் இருக்கிறான் என்று கொண்டு வந்தானே, அந்த ரப்புக்கே சர்வ புகழும் என்பதாக சொல்லலாம். அதே போன்று உலகத்திலே நம்மை கொண்டு வந்து அதற்கு பின்னால் அவனுடைய அனுக்கிரகங்கள், ஆயிரம் ஆயிரம் அனுக்கிரகங்களை நம் மீது அல்லாஹு தஆலா சொரிந்து இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறானே, இதற்கும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று சொல்லலாம். இப்படி சொல்லிக் கொண்டே போனால் பல்வேறு கருத்துக்களை நாம் முன்வைத்து சொல்ல முடியும். ஆகவே இதற்கு இந்த இடத்திலே இப்படிப்பட்ட பொருட்களை வைக்கப்படுகின்றது என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் தப்சீரில் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், அல்ஹம்து என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே பொதுப்படையான வார்த்தை, பொதுவாக இருக்கிற அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், முன்னால் நாம் சொன்னது போன்று அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்ற வார்த்தை பின்னாலே வந்து இருக்கிறது. அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று வந்திருக்கக்கூடியதன் காரணமாக அல்ஹம்து என்று சொல்லுகிற வார்த்தை இருக்கிற உலகத்திலே பொதுவானது. எல்லா யார் புகழ்ந்தாலும் சரி, அது ரப்புக்கு சொந்தமானது. ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் காபிர்கள், முஸ்லீம்கள் என்று வேறுபாடு பார்ப்பதில்லை. அவன் இந்த உலகத்திலே சொரிகிற எல்லா அருள்களும் எல்லா மக்களுக்குமே உரித்தானது. மலையை அல்லாஹு தஆலா இறக்கினார், அந்த இடத்திலே அதிலே காபிர்களும் பயன் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹு தஆலா வெயிலை இந்த உலகத்திலே கொண்டு வந்தால் அதன் மூலமாக முஸ்லிமுக்கும் பிரயோஜனம் கிடைக்கிறது, காபிருக்கும் பிரயோஜனம் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால், எவன் வெளிப்படையிலே இந்த வேஷத்தை போட்டுக்கொண்டு இறைவனை நான் வணங்குகிறேன், அல்லாஹுக்கு நான் வழிபடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு உள்ளுக்குள்ளே நிஃபாக் என்று சொல்லுகிற, அல்லாஹுக்கு புறம்பான, அல்லாஹுக்கு ஈடு இணை வைக்க முடியாத எந்த கொள்கைகளை தன்னுள்ளே தன் இதயத்துக்குள்ளே வைத்திருக்கின்றானோ, அந்த முனாஃபிக்குக்கும் அதெல்லாம் செயல்படுத்தப்படுகிறது. ஆகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே செய்கிற காரியங்கள் எல்லாம் ரஹ்மான் ரஹீம் என்று பின்னால் வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தையை வைத்து பார்க்கிற போது இந்த அல்ஹம்து என்று சொல்லுகிற வார்த்தை பொதுப்படையாக இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் செய்கிறானே அந்த புகழ் எல்லாம் அவனுக்கே உரித்தானது என்ற முறையிலும் தப்சீர்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் இதே போன்று உலகத்திலே நாம் தினம் தினம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அவன் தான் படைத்து இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அதிலே யாருக்கும் கூடுதல் குறைவு செய்வதல்ல. இந்த உலகத்திலே எல்லாம் சுவாசிக்கிறோம், எல்லாம் சாப்பிடுகிறோம், எல்லாம் அனுபவிக்கிறோம். இதிலே அல்லாஹுக்கு மாற்றமானவர்கள் நம்மை விட சில இடத்திலே நல்லாவும் இருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹு தஆலா பாரபட்சம் காட்டியிருந்தார். இந்த உலகத்திலே நம்முடைய இஸ்லாமியன் அல்லது எனக்கு வழிபடுபவன் என்று பாரபட்சம் காட்டியிருந்தால் உலகம் வேறு மாதிரி சென்றிருக்கும். அல்லது பாவம் செய்வன் என்று அல்லாஹ் பார்த்திருந்தால் இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து விட்டு அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் விட்டு விட்டிருப்பான். எல்லாம் பாவம் செய்பவர்கள், பாதி பேர் அதிலே இறைவனுக்கு மாற்றம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ரெண்டு சூழ்நிலைகளையும் வைத்து அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பார்க்கவில்லை. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு கொசுவினுடைய ரெக்கைக்கு சமமானதாக இருந்தால், ஒரு கொசுவினுடைய ரெக்கைக்கு சமமானதாக இந்த உலகத்தை ரப்பு மதித்திருந்தால், மா சக்கா காஃபிரன் சுருபத்தமா, இந்த உலகத்திலே இருக்கிற அல்லாஹுக்கு மாற்றம் செய்பவர்கள், அல்லாஹு சொன்ன ஏவல்களை செய்யாமல் இருப்பவர்கள், அல்லாஹுவை வெளியிலே காட்டிக்கொண்டு நான் அல்லாஹுக்கு வழிபடுபவன் என்று உள்ளுக்குள்ளே நிஃபாக்கை வைத்திருப்பவர்கள், குஃப்ர் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீரை கூட ரப்பு தந்திருக்க மாட்டார், அவர்களே அப்படியே விட்டு அழிக்க வைத்திருப்பான். ஆகவே இந்த உலகத்தினுடைய பெருமதி ரப்பிடத்திலே ஒரு கொசுவினுடைய ரக்கை அளவுக்கு கூட இதை பெரிதாக ரப்பு கருதவில்லை. ஆகவேதான் இந்த உலகத்திலே எந்த மாற்றமும் இல்லாமல் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று பெயர் சொன்னதன் காரணமாக ரப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். ரஹ்மத்து அந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் என்று சொன்னானே, எல்லா மக்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஜீவராசிகள் எல்லாவற்றிற்கும் ரப்பாக இருக்கிறானே, ஆகவே அவன் எல்லா மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி கொடுப்பதனுடைய அந்த புகழ் எல்லாம் அந்த ரப்பையே சாரும் என்ற கருத்தையும் இந்த ஆயத்து கொண்டிருக்கிறது என்று வேத வியாக்கியானிகள் எழுதுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய முதல் வார்த்தையாக சொல்லுகிற போதே அல்ஹம்துலில்லாஹ் என்ற ரெண்டு வார்த்தையை கொண்டு சொல்லி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹுக்கு புகழுக்குரியது. உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை பற்றி வானலாவ புகழ்கிறோம். இவருக்குரிய திறமைகள் என்ன, இவருக்குரிய ஆற்றல்கள் என்ன, ஐந்தாறு மொழிகள் அவருக்கு சுலபமாக வரும், அவருக்கு எழுத தெரியும், பேச தெரியும், அதே போன்று இந்த உலகத்தை அவர் நடத்துகிற விதம், இந்த நாட்டினுடைய மன்னர் இருக்கிறாரே, அவர் இந்த உலகத்தை இந்த ஆட்சி அமைப்பு முறையை என்ன அழகாக செய்து கொண்டிருக்கிறார். இதே போன்று ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனிடத்திலே இருக்கிற திறமைகளை நாம் புகழ்ந்து சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே புகழ்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் ஒரு மனிதன் சொல்லுவதால் அந்த மனிதனுக்கு சில நேரத்திலே குரூர் ஏற்படலாம். குரூர், ஏ அப்பா நம்மள எவ்வளவு பெரிய ஆளா சொல்லுதாங்க, நம்மளுடைய திறமைகள் தான் என்ன, நம்ம அறிவு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒன்றுக்கு சொந்தக்காரனாக அவன் தன்னை ஆக்கி கொள்ளக்கூடும். அதனால் இந்த விஷயத்திலே ஹம்து என்ற வார்த்தை இருக்கிறது, இது ரப்புக்கு மட்டும் சொந்தம் என்று எழுதுகிறார்கள். புகழ் என்பது அதே போன்று இந்த ஹம்து என்ற வார்த்தை இருக்கிறதே யாருக்கும் உலகத்திலே உபயோகப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் உலகத்திலே உபயோகப்படுத்தினால் இந்த மனிதன் தன்னோடு நிறுத்தி கொண்டு இதற்கு பின்னால் இருக்கிற திரையை விளக்கி பார்க்க மாட்டான். இவனை செய்ய வைத்தவன் யார், இவனுக்கு அறிவை கொடுத்தவன் யார், இவனுக்கு சக்தியை கொடுத்தவன் யார், இவனை இந்த நிலையிலே ஆக்கியிருப்பது யார் என்ற தன்மை அவனுடைய அறிவு மறைக்கக்கூடும், அவனுடைய மேலெண்ணங்கள் அவனை மறைக்கக்கூடும். குரூர் ஏற்படும், என்னுடைய நிலை நான் யாரு அப்படி என்ற தான் தோண்டித்தனமான தான் என்ற எண்ணம் அங்கு வளர்ந்து விட்டது என்று சொன்னால் ரப்பினிடத்திலே அது போவதை தடுத்துவிடும். ஆகவே ஹந்து என்பது ஒரு மனிதருக்கு என்ன இருக்கிறதோ அதை சொல்லி அவரை மேம்படுத்துவதிலே தவறு கிடையாது. ஆனால் அளவில்லாமல் சில இடத்திலே புகழப்படுகிறது. ஒரு ஒரு தமிழகத்திலே இருக்கிற போது ஒரு பத்திரிகையிலே வார்த்தை, ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. ஒரு தலைவர், எங்களுடைய தலைவரின் வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு திறந்து வைக்கப்பட்ட புத்தகம் என்பதாக ஒருத்தன் கவிதையிலே எழுதியிருந்தார். எங்கள் தலைவரினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அது திறந்து வைக்கப்பட்ட புத்தகம், அதிலிருந்து ஆயிரம் ஆயிரம் பாடங்களை இவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று அவன் அந்த இடத்திலே கொண்டு வந்த அந்த வரி, அந்த கவிதை வரி சொல்லி தந்தது. ஆனால் உண்மையாக அந்த தலைவனின் வாழ்க்கையின் புத்தகங்கள் உலகத்திலே திறந்து வைக்கப்பட்டால் நாற்றமும் உடையும் தூற்றமும் இருக்குமே ஒழிய வேறு ஒன்றும் அதிலே இருக்காது. என்ன இருக்க போகிறது? அடுத்த கட்சிக்காரனை தவிர்த்ததும் இவர் தொடர்பு கொண்டிருந்த அந்நிய பெண்களோடு என்னென்ன காம கொடூர லீலைகள் அங்கு நடந்தேறியிருக்கிறதோ இதுதான் தெரியுமே தவிர, வெளிப்படைக்கு பார்த்தால் அவர் உடை உடுத்திய ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகிற பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே தோண்டி எடுக்கிற போது ஆயிரம் ஆயிரம் அசிங்கங்கள் வெளிப்பட்டால் இது திறந்து வைக்கப்பட்ட புத்தகமா அல்லது தூக்கி எறிய வேண்டிய புத்தகமா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள முடியும். ஆனால் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டும், இதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய வார்த்தை தான் தகுதியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் உலகத்திலே எந்த கோணத்திலும் திறந்து வைக்கப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவர்களுடைய மனைவியாக இருந்து எத்தனை ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தினார்களோ அதை அப்படியே இந்த சமுதாயத்திற்கு சமர்ப்பித்தார்கள். நானும் நாயகமும், அதாவது வீடு கூடுகிற போது, உடலுறவு கொள்ளுகிற போது எந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தோம் என்பதும் புகாரியினுடைய ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதற்கு பின்னால் வந்து நாங்கள் குளிக்கிற போது எப்படி குளித்தோம் அதையும் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சமயத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்மாக்கு செய்து விட்டு அந்த குச்சியை அப்படியே என்னிடத்திலே தருவார்கள், அதை எடுத்து அந்த எச்சியோடு நான் விளக்கி இருக்கிறேன், என்னுடைய பல்லை துளக்கி இருக்கிறேன் என்பதாக ஒரு ஹதீஸிலே சொன்ன வார்த்தை. இது நாலு சுவருக்கு மத்தியில் நடைபெற்ற வார்த்தை, வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம். இதை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார் வெளிப்படுத்தியிருப்பதன் மூலமாக தெரிகிற விஷயம் இந்த உலகத்திற்கு ஒரு அறிவாக இருக்கிறது. இது அதாவது கொச்சை அல்ல, இதை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்தாருக்கு ஒரு பாடத்தை ஆக்கி இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் பாடம் பெறுங்கள். என்னுடைய சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி உள்ளுக்குள்ளே நடத்தினார்கள், மனிதா அதை பார்த்து நீ பாடம் பெற்றுக்கொள். எத்தனையோ மனைவிமார்களிடத்திலே கணவன்மான்களுக்கு உதவு சரியான முறையிலே இல்லாமல் இருக்கிறார். ஒரு பத்திரிகையில வெடித்த போது மனைவியின் தலைமுடி தன்னுடைய முகத்திலே விழுவதனால் தலாக்குண்ணா, இன்னொருத்தன் சொன்னா புரட்ட விடுறாரு என்னுடைய கணவனார், அதனால தலாக்கு. இப்படி ஆயிரம் ஆயிரம் தலாக்குகள் பல்வேறு அதாவது நீதிமன்றங்களிலே நீதிகள் வழங்கப்படுகின்றன. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த சூழ்நிலை இருந்தது. அப்ப இந்த இடத்திலே வைத்து பார்க்கிற போது எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தானது என்ற விஷயத்தை இங்கு சொல்லுகிறார்கள். இப்ப ஒரு மனிதனை புகழுகிறோம், ஒரு அளவோடு புகழ முடியும், அளவுக்கு மீறி போக முடியாது. ஆனால் அல்லாஹுவை அந்த இடத்திலே ஒரு மனிதன் புகழுகிற போது அந்த அளவுக்கு எல்லை இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தார். வாழ்க்கையிலே இன்று நாம் பிறந்திருக்கிறோம், நமக்கு முன்னால் எத்தனையோ தலைமுறைகள் சென்று விட்டது, அதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ ஆண்டு காலங்கள், எத்தனையோ வரலாறுகள், ஒவ்வொரு சமூகமும் கேட்டது. இன்று நாமும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதைவிட ஒரு படி மேலே போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் கேட்டார்கள், ரப்பே எங்களுக்கு உணவு இறங்க வேண்டும், அதுவும் வானத்திலிருந்து இறங்க வேண்டும், அதுவும் ஒரு பச்சை அந்த கிளியாக அதாவது ஒரு குருவியாக வர வேண்டும், அது வந்த பின்னால் அது சுட்டு அப்படி தட்டையிலே வைத்திருக்க வேண்டும், அங்கிருந்து ரொட்டி வர வேண்டும், நாங்கள் எல்லாம் ஜாம் ஜாமுன்னு சாப்பிட வேண்டும், இது கிடைக்குமா, மனித அறிவுக்கு பொருந்துமா, மனித அறிவுக்கும் இதற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா, இப்படி ஒரு செயல் நடக்க முடியுமா? ஆனால் அந்த அளவுக்கு கூட மனிதன் போய் கேட்டு இருக்கிறார். கேட்டதற்கும் அல்லாஹு தஆலா ஒன்றும் சொல்லவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பே உன்னை நம்ப வேண்டும் என்று சொன்னார், இந்த காரியத்தை இந்த மக்களுக்கு நீ நடத்தித்தான் என்றார்கள். உடனே அல்லாஹ் இறக்கினார், அந்த தட்டு மேலிருந்து வந்தது, உணவுகள் வந்ததாக வரலாறுகளிலே நாம் படிக்கிறோம். எல்லாம் தெரிவா குர்ஆன்ல அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப அவாத்தாக்கும் மின் குல்லி மா ஸஅல்துமூ, நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்திருக்கிறோம். எது உன்னுடைய அறிவுக்கு பொருந்தாத உலகத்தினுடைய நியதிக்கு உடைத்து எறிகிற அளவுக்கு நாம் உணவையும் மானத்திலிருந்து இந்த சமுதாயத்திற்கு இறக்கி காட்டி விட்டோம் என்று சொன்ன அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன் தஅது நஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உன் மீது செய்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் அனுக்கிரகங்களை நீ பிறந்ததிலிருந்து நீ உன் தாயின் கருவறையிலே இருக்கிற போது அல்லாஹ் உனக்கு செய்திருக்கிறானே, உனக்கு கண்ணை கொடுத்தானே, காதை கொடுத்தானே, அறிவை கொடுத்தானே, இந்த உலகத்திற்கு நீ வருகிற போது உன்னை எந்த குறையும் இல்லாமல் உன்னுடைய ஒரு கைப்பகுதியை அல்லாஹ் பிடித்திருந்தால், ஒரு கை இல்லாமல் நீ உலகத்திலே பிறந்திருப்பாயே, உன் அறிவு பகுதியிலே லேசாக தூக்கி இருந்தால் நீ ஒரு கிறுக்கனாக இந்த உலகத்திலே பிறந்திருப்பாயே, வேறு ஏதாவது குறைகளை ஏற்படுத்தி இருந்தால் இந்த உலகத்திலே நீ வருகிற போதே அப்படித்தானே வந்திருப்பாய். ஆனால் எல்லா உன்னுடைய அறிவை, உன்னுடைய கரத்தை, உன்னுடைய காலை, உன்னுடைய கண்ணை, உன்னுடைய வாயை, உன்னுடைய உடல் பகுதிகளை எல்லாம் சாலிகாக ஆக்கி, உன்னுடைய அறிவையும் சாலிகாக ஆக்கி நீ இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் உன் தாயின் மார்பகத்திலிருந்து உணவை கொடுத்து இந்த உலகத்திலே நீ வாழுகிற அளவுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து ரப்பு உன்னை வாழ வைத்திருக்கிறானே, இந்த நியமத்துகளை நீ எண்ணி பார்த்தால் அல்லாஹ் சொல்றான். வாழ்க்கையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் உனக்கு படிப்பினைக்கில்லை, அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் என்ன செய்தான் என்று நீ எழுத வேண்டியதில்லை, மூசாவுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுக்கும் அல்லாஹ் என்ன செய்தான் என்று நீ எழுத வேண்டியதில்லை. இன் தஅது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உன் மீது செய்திருக்கிற அனுக்கிரகங்களை எழுதினால் ஏடு கொள்ளாது. ஒரு இடத்திலே சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஒரு குறையும் இல்லாமல் உணவுக்கு ஒரு நாள் கூட லாட்டரி அடித்தது கிடையாது, உணவுக்கு ஒரு நாள் இல்லையே என்று ஏங்கியதில்லையே, இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருளும் இல்லாமல் நாம் துபாய்க்கு வருகிற போது ஒன்றுமே கிடையாது, ஒரு பையை எடுத்துக்கொண்டு வந்து அங்கிருந்து வந்தோம், இந்த துபாயிலே வாழ முடியுமா என்ற நிலை இருந்தது, நமக்கு ஏற்ற வேலை இந்த இடத்திலே கிடைக்குமா, நமக்கும் அவருக்கும் செட் ஆகுமா என்ற ஒரு காலத்திலே வந்தோம். ஆனால் இந்த துபாயிலே உட்கார்ந்து கோடு கோபுரமான வீடை கட்டினோம், அழகிய தன்னுடைய தங்கைமார்களுக்கு திருமணம் செய்து வைத்தவர்கள் எத்தனையோ, தனக்கு திருமணம் முடித்துக் கொண்டவர்கள் எத்தனையோ, இப்படி ஆயிரம் ஆயிரம் பொருளாதார உதவிகளை ரப்பு செய்தானே, இது உன்னுடைய அறிவல்ல, இது உன்னுடைய திறமை அல்ல, உன்னை விட திறமையிலே வாய்ந்தவர்கள், உன்னை விட அறிவிலே சக்தி வாய்ந்தவர்கள் ஊரிலே சும்மா உட்கார்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்று ஒரு சகோதரிடத்திலே சொல்லும் போது சொன்னார், ஏரோநாட்டிக் படித்த ஒருவர், ஏரோநாட்டிக் இன்ஜினியர், அந்த பிளைட்டிலே பார்க்கிற அந்த பொருட்களை சரி பண்ணுகிற அந்த துறையை படித்தவர் துபாயிலே வந்தார், ஆறு மாத காலம் வேலை தேடினார், கிடைக்கவில்லை, ஆஸ்திரேலியா போனார், இப்போது ரொட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு இடத்திலே. அவர் சொல்லுகிறார், அதை விட எனக்கு இதில் நிம்மதியாக இருக்கிறது, நிறைய வருமானமும் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் படித்த படிப்பு என்ன, அவருக்குரிய அறிவு என்ன, அவர் ரொட்டி வெட்டுகிற அறிவுக்கு அவர் உரியவரா, அல்லது அவர் பிளேட்டிலே உள்ள அந்த வேலைகளை பார்க்கிற அறிவு ரொட்டி போடுகிற அறிவுக்கு போய்விட்டது. சகோதரர்களை சிந்திக்க வேண்டும், அப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்தாமல் ரப்பு இப்படி வைத்திருக்கிறானே, இதெல்லாம் ரப்பு செய்த ஆயிரம் ஆயிரம் அனுக்கிரகங்கள் நம் மீது இருக்கிறது என்பதை அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். நீ அப்போது சொல்லு அல்ஹம்துலில்லாஹ், நீ அல்ஹம்துலில்லாஹ் என்று இமாம் ஓதுகிற போது, அல்லது அல்லாஹ்வினுடைய வேத புத்தகங்களை நீ திறந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற போது இதெல்லாம் உன்னுடைய கண் முன்னாலே ஓட வேண்டும். எனக்கு ரப்பு எத்தனை கிருபைகளை செய்திருக்கிறார், என்னின் மீது அவனுடைய அனுக்கிரகம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த நிலையில் என்னை வைத்திருக்கிறானே அந்த ரப்புக்கே சர்வ புகழம் என்று அதை நீ படிக்கிற போது உன்னுடைய இதயம் பெற வேண்டும். அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஏதோ என்னமோ ஆலிம் சாஹ் ஓதுறார், அல்லது நம்ம தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்காக சும்மா அல்ஹம்து ஓதுவதல்ல, அப்படி நீ நினைத்து ஓதுகிற போது அதற்கு இருக்கிற வேல்யூவேஷன் தனி, அது உனக்கு கொடுக்கிற மருத்துவம் இருக்கிறதே அது தனி, அதற்கும் இதற்கும் யாரும் பக்கத்திலே நெருங்கி வர முடியாது, அவ்வளவு பெரிய விஷயத்தை அது அடக்கி இருக்கிறது. அப்ப தஃப்ஸீரில் எழுதுகிற போது இன்னும் சில விஷயங்களையும் எழுதுகிறார்கள். அதாவது அல்ஹம்துலில்லா, இந்த உலகத்திலே நாம் ஒருவரை புகழுகிறோம். ஒரு பெரிய ஆளு ஒரு பெரிய கம்பெனி வைத்து நடத்துகிறார், எம்டி அல்லது அதை விட மேல டைரக்டர். அவரை சொல்லுகிற போது இவர் இத்தனை கோடிகளுக்கு உரித்தானவர், இவரால் இத்தனை பேர் இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அப்படின்னு சொன்னா, தமிழகத்திலே அரசியல்வாதி நடத்துகிற கூட்டங்களிலே நீங்கள் எல்லாம் போய் கலந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியும். அதிலே ஒரு தலைவனை பற்றி எவ்வளவு வானலாவ 3/4 மணி நேரம் பேசினாலும் முடியல, தலைவரை பத்தி இன்னும் முடியல, அதோட பேச்சு முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டார். இப்படித்தான் சொல்லுவோம். ஒரு மனுஷனை பத்தி நாம் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் அவருடைய புகழை நம்மால் சொல்லி முடிக்கவில்லை, ஏட்டிலே எழுதி முடிக்கவில்லை. இப்ப மனிதனுக்கே இவ்வளவு ஒரு புகழ் என்று சொன்னால், ஒரு மனிதன் சாதாரணமா நம்ம பார்த்துட்டு இருக்க பீத்த பைய நாளைக்கு அடிச்சு கார் ஆக்சிடென்ட்ல மௌத்தா போயிட்டா முடிஞ்சு போச்சு, அவங்க யாரா இருந்தா என்ன, ஒரு பெரிய கிறிஸ் குயினோ என்னவோ, ஆனா ஒரு ஆக்சிடென்ட் தட்டினானா அல்லாஹ் தஆலா மௌத்தா போயிட்டா முடிஞ்சு, எல்லாம் அவர் எழுதி வைத்த சாதனை ஏடுகள் எல்லாம் மண்ணோடு அறுக்கப்படுகிறது. ஆனா இந்த மனிதனை புகழுவதற்கே மணிக்கணக்கிலே நேரங்களையும் ஆற்றல்களையும் பக்கங்களையும் எடுத்துக் கொள்ளுகிற நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? இப்ப நம்மள முடிவு பண்ணிட்டு நீங்க அல்லாஹ்வை புகழுங்க உங்க இஷ்டப்படி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நம்மளால எவ்வளவு புகழ முடியும்? வானத்தை படைத்தவன், வானத்திலே நட்சத்திரங்கள், நட்சத்திரத்திற்குள்ளே அது, அப்புறம் சூரியன் சந்திரன் அப்படி அப்படின்னு போனா ஒண்ணு ஒண்ணுக்கும் பெரிய பெரிய டிவிஷன். இப்ப நம்ம சூரியனை புகழ வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய அறிப்படை அறிவு அந்த சயின்ஸ் நமக்கு வேணும். உலகத்தை புகழ வேண்டும் என்று சொன்னால் இதிலே உள்ள எல்லா அறிவுகளும் நமக்கு வேண்டும். இப்ப இதெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து புகழணும்னா அதுக்குள்ளே மௌத்தா போயிருவோம். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா அவ்வளவு தேவையல்ல, நான் சொல்லி கொடுக்கிற வார்த்தையை வைத்து நீ புகழு, இதுதான் அதற்கு சரியான வார்த்தை என்று காண்பித்து கொடுத்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும். சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உன் மீது நியமத்துகள் எத்தனை செய்தானோ, இதுவரை நீ வாழ்க்கையிலே எத்தனை நியமத்துகளை அடைந்திருக்கிறாயோ, அதை விட ஒரு தடவை நீ அல்ஹம்துலில்லா என்று சொல்லுகிறாயே அது கோடி நியமத்து. தஃப்ஸீர் எழுதுறாங்க, அது அல்லாஹ் உன் மீது செய்த கோடி நியமத்து. ஏன் உன்னால் புகழ தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எங்க போய் புகழ முடியும்? அல்லாஹ் சொல்லி கொடுத்து அல்ஹம்துலில்லான்னு உடனே சொல்லிட்டியே, இது ரப்பு உன் மீது செய்த அளவிட முடியாத ஒரு பெரிய நியமத்து என்று தஃப்ஸீர்களிலே எழுதுகிற போது எழுதுகிறார்கள். இப்ப அந்த அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரியாது, மனிதனுடைய அறிவு இருக்கிறது ஒரு லாத்துதிரிக்குல் அபசார் உஹு இதுரிக்குல் அபசார். ரப்பை எந்த அறிவும் பெற்றுக் கொள்ள முடியாது, எந்த கண்ணும் பார்க்க முடியாது, எந்த அறிவாலும் அவனை சூழ்ந்தறிய முடியாது, ஆனால் அவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்தறிகிறார். இப்ப எப்படி புகழ முடியும்? ரப்ப நம்மளால பார்க்க முடியாது, ரப்பினுடைய பெருமைகள் என்னன்னு நம்மளால அறிஞ்சு, நமக்கு வானத்துக்கு மேல தெரியுமா தெரியாது, பூமி கீழே தெரியுமா தெரியாது, சூரியனை தெரியுமா தெரியாது, சந்திரனை தெரியுமா தெரியாது, இந்த உலகத்தில் மஷ்ரிக் மகரிப் வரையும் தான் நமக்கு தெரியும். இதற்கு மேல் என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மேலே போயிட்டு வந்தோம்னு சொல்றாங்க, அதெல்லாம் அதாவது ஸ்பேஸ் என்று சொல்லுகிறார்கள், வானவெளி வெறும் காற்றடைத்த மண்டலமாக மேலே இருக்கிறது. அதற்கு மேலே என்னன்னு நமக்கு தெரியல, இதற்கு கீழே என்னன்னு நமக்கு தெரியாது, நம்முடைய அறிவு இவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், உனக்காக வேண்டி மனிதனே சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக வேண்டி மனிதனே நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது. நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நாம் ரமலானிலே சொல்லுகிற போது சொன்னோம், ஒரு கல் விழுகிற ஒரு சத்தம், ஒரு கல் வந்து விழுகிற சத்தம் சஹாபாக்களுக்கு டம்னு கேட்டுச்சு. உடனே கேட்டாங்க, நாயகமே இது என்ன ஒரு டம்னு சவுண்ட் கேட்டுச்சு, இது என்ன யாராவது பாம்பு கிமி வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்கிற போது, அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் மேலே இருந்து போடப்பட்ட கல் இன்றுதான் வந்து விழுகிறது, அதனுடைய சத்தத்தை தான் நீங்கள் கேட்டீர்கள் என்று நாயகத்திற்கு அண்டையிலே உண்டி இருந்ததனால் அந்த சஹாபாக்கள் அதை கேட்டு தெரிந்து கொண்டு அதையும் அதனுடைய அறிவையும் பெற்றுக் கொண்டார்களே. 40,000 ஆண்டுகாலம், அப்ப 40,000 ஆண்டுகாலத்தை அடக்கி நரகத்திலிருந்து நடந்து வருகிற மனிதனுக்கு இந்த உலகத்தை போன்றும் இதை போன்ற 10 மடங்கையும் அல்லாஹ் தருவான் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீர் சத்திய தூதர் இந்த உலகத்திற்கு செய்தியை சொல்லிவிட்டு சென்றார்களே. அப்ப ஒரு இந்த மனிதனுக்கே இந்த அளவுனா நபிமார்கள் எங்கே, நபிமார்களுக்கு அடுத்த சுகதாக்கள் எங்கே, சாலிஹீன்கள் எங்கே, இத்தனை நபிமார்கள் 1000 இத்தனை ஆண்டுகாலம் வந்துவிட்டு சென்ற நபிமார்களின் சொர்க்கங்கள் எப்படி இருக்கும், அதையெல்லாம் அல்லாஹ் எங்க அடக்கி வச்சிருக்கா, எங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய போற அந்த ஏர்வேஸ்களும் அதே போன்று போற அந்த ஸ்டேட்டிலைட்டுகள் அதை ஏன் படம் பிடிக்க முடியவில்லை? அப்ப உன்னை சிந்திச்சு பார்க்கணும், நாம் இருக்கிறது ரொம்ப கம்மி. நாம் இருக்கிற இடம், நம்முடைய அறிவு, நம்முடைய மஷ்ரிக்கு, நம்முடைய மகரிபு, நாம் பார்க்கிற ஸ்பேஸ் எல்லாம் கம்மி. இப்ப இந்த ஸ்பேஸை தெரிய முடியாத மனிதன், இந்த வானத்தை தெரிய முடியாத மனிதன், இந்த நட்சத்திரத்தை அறிய முடியாத மனிதன், இந்த சூரியனை தெரிய முடியாத மனிதன், பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்று தெரிய முடியாத மனிதனுக்கு எப்படி அல்லாஹ்வை புகழ முடியும்? முடியவே முடியாது. ஒரு காலம் அப்படி புகழ்ந்தாலும் அவன் சரியாக புகழ்ந்தவனாக ஆக மாட்டான் என்பதற்குத்தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி கொடுத்தார். அதையும் ரெண்டு வரியிலே ஆக்கினானே, அவனுக்கே சர்வ புகழும். ஒரு 25 பக்கத்துக்கு ஆக்கி விட்டுட்டா அல்லாஹ் புகழணும்னு சொன்னா முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? புகழ்ந்து தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு செயலை நாம் செய்கிறோம், அதற்கு ரிசல்ட் நச்சுன்னு வந்து கண்ணுன்னு கிடைச்சிருச்சு, சரியான ரிசல்ட்னா உடனே அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டே வார்த்தையில அதை கொடுத்து அல்லாஹ்வை உடனே புகழ்ந்து பிடிச்சிடறோம். எப்படி இதை கொடுத்தானே? அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களும் சொல்லி தருகிறது. அல்லாஹ்வினுடைய புகழை ரெண்டே வார்த்தையில் ஆக்கி வைத்தானே அந்த ரட்சகனுக்கு சர்வ புகழும் என்பதாக பல்வேறு ஹதீஸ்களில் நம்மால் காண முடிகிறது. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லது அல்லாஹ் சும்மா விட்டுருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம சும்மா. இப்ப அரபு தேசம், இந்த குர்ஆன் எங்க இறங்கியதோ அந்த தேசம், நாயகத்துக்கு உரித்தான இடம், அவர்களிடத்திலே முதல் பெருமையே அரபிய மொழியை வச்சுதான். அரபி மொழியில எவர் எவருக்கு எவ்வளவு பாண்டித்துயம் இருக்கிறதோ அவ்வளவு பெரிய ஆள் அவர் சமூகத்திலே. இப்ப அந்த காலத்திலே அந்த ஒரு மனிதர் சொல்லுகிறார், தன்னுடைய அறிவால், தன்னுடைய இலக்கிய நயத்தால், தன்னுடைய இலக்கணத்தினுடைய உயர்ந்த தரஜாவால் அவர் பேசுகிறார். அல்லாஹ்வை பற்றி பல விஷயங்களை சொல்லுகிறார். அப்ப இன்னொருத்தருக்கு அவ்வளவு தெரியாது, பாதி சொல்றாரு. நபிக்கு உம்மி எதுவுமே தெரியாது. அப்ப இவங்க என்ன சொல்லுவா? இவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். இப்ப அங்க சொன்னாலும் அவ்வளவு லெவல்ல நின்றுட்டு இருப்பார். அதுக்கு அடுத்தவர் அடுத்தது, அடுத்தவர் அடுத்தது. எனக்கு எந்த அறிவுக்கு தெரியுமோ, எனக்கு இலக்கணமும் இலக்கியமும் எந்த அளவுக்கு சரளமாக வருமோ அவ்வளவுதான் நான் அல்லாஹ்வை புகழ வேண்டும் முக முடியும். அப்படி முடிந்தால் என்ன ஆகும்? மனிதர்களுக்கு மத்தியிலே வேறுபாடு ஏற்பட்டுவிடும். அறிவில் சிறந்தவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகி விடுவான், அறிவிலே கீழ் உள்ளவன் அல்லாஹ்வை விட்டு தூரமா எங்கே ஓடி போயிடுவான். ஏன் புகழ தெரியல அவனுக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல, அதனால தூரமா கொண்டு போய் நிறுத்தின்னு நிறுத்திடுவான். ஆகவே இதை அல்லாஹ்வினுடைய அதில், அல்லாஹ்வினுடைய நீதி இதை விட்டுக் கொடுக்கவில்லை. முடியவே முடியாது. நீ அறிவிலே பெரியவனாக இருந்தாலும் சரி, அறிவிலே சின்னவனாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமே இல்லாமல் இருந்தவனாக இருந்தாலும் சரி, உனக்கும் எல்லாருக்கும் சொல்லித்தரப்படுகிற வார்த்தை நீ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அதற்கு ஈடாக நீ வாழ்க்கையிலே ரப்பு உனக்கு எத்தனை நியமத்துகள் செய்திருக்கிறானோ எல்லாத்தையும் அது தூக்கி சாப்பிட்டுருச்சு, அது முடிச்சிருச்சு என்று அர்த்தம். அவ்வளவு ஆயிரம் ஆயிரம் கருத்துக்களை இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தன்னகத்தை அடக்கி இருக்கிறது. நம்மால் ஹதீஸ்களிலே பார்க்கிற போது தெரிய முடிகிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, கால உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, கத் அலிம்னா சுப்ஹானல்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் ஃபமா அல்ஹம்துலில்லாஹ். கால அலி ரழியல்லாஹு அன்ஹு, கலிமத்து ரழியல்லாஹு லி நஃப்ஸி. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது சுபஹானல்லாஹ் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதே போன்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமாவை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், நாயகம் சன்னிதானத்திலே அதை அடைந்திருக்கிறோம். ஆனால் புதிதாக அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒன்று சொல்லப்படுகிறதே, அதற்கு என்ன விளக்கம், அதனுடைய அறிவு என்ன என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். உமர் அவர்கள் அலி இடத்திலே, ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்கிறார்கள், இந்த சுபஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு தெரியும், ஆனா இந்த அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன அப்படின்னு கேட்கிற போது அந்த இடத்திலே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கலிமத்துன் ரழியல்லாஹு பிஹா லி நஃப்ஸி, ஒரு வார்த்தை அதை கொண்டு அல்லாஹ் தனக்கு பொருந்தி கொண்டார். கலிமத்துன் ரழியல்லாஹு பிஹா, இந்த உலகத்திலே உள்ள மக்கள் தன்னை புகழ்வதை இந்த ஒரு வார்த்தையை கொண்டு ரப்பே பொருந்தி கொண்டானே, அப்படிப்பட்ட வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் கலிமத்து ஷுக்ர், வ இதா கால் அல் அப்து அல்ஹம்துலில்லாஹ் கால் ஷக்கரனி அப்தி. இப்னு அப்பாஸ், பெரிய இந்த முஃபஸ்ஸிர்கள், இந்த வேத வியாக்கியானிகள், இந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு அறிவு சொல்லக்கூடியதிலே இமாம் தலைமையாக இருந்தவர்கள் இமாம் இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மிகப்பெரிய ஒரு அறிவை அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வேத வியாக்கியானத்திலே கொடுத்திருந்தார். ஏனென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். ரப்பே, இவருக்கு இந்த குர்ஆனினுடைய விளக்க ஞானங்களை திறந்துவிடு என்று அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்ததன் காரணமாக அதிகபட்சமான குர்ஆனினுடைய வேத வியாக்கியானங்கள், வேதத்தினுடைய வியாக்கியான கருத்துக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையே சாரக்கூடிய இருக்கும். அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லா கலிமத்து சுக்குர் வஇதா கால் அல்ஹம்து அல்ஹம்துலில்லா கால் ஷக்கரனி அப்தி. அல்ஹம்துலில்லா என்பது அல்லாஹ்வின் நன்றி செலுத்துவதற்குள்ள ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் உடனே அல்லாஹ் சொல்லுவானா? ஒரு மனிதன் தொழுகையிலே அல்ஹம்துலில்லா என்று சொன்னால், ஒரு மனிதன் வெளியிலே அல்ஹம்துலில்லா என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தொழுகையிலே இருக்கிற போது இமாம் அல்ஹம்துலில்லா என்று சொன்னால், இப்படி எந்த நிலைமைகளில் எல்லாம் அல்ஹம்துலில்லா சொல்லப்படுகிறதோ உடனே அல்லாஹ் சொல்லுவானா, ஷக்கரனி அப்தி ஷக்கரனி அப்தி, என்னுடைய அடியான் எனக்கு நன்றியை செலுத்தி விட்டானே, என்னுடைய அடியான் எனக்கு நன்றியை செலுத்தி விட்டானே என்று உடனே அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுவானா? ஒரு அடியான் நன்றியை செலுத்தி விட்டால் அவனுக்கு கிடைக்கிற பிரயோஜனங்கள் என்ன? அதையும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கிறார். உங்களுக்கு நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம். நீங்கள் எதிலே இருக்கிறீர்களோ, அறிவிலே நன்றி செலுத்தினால் அறிவிலே உயர்வு உண்டு, பொருளாதாரத்திலே நன்றி செலுத்தினால் பொருளாதாரத்திலே அதிகப்படுத்துதல் உண்டு. மனைவி மக்களா, பொருளாதாரமா, உலக வாழ்க்கையா, உடல் நலமா, வேறு என்ன என்ன எந்தெந்த பொருளோடு நீ தொடர்பு கொண்டிருக்கிறாயோ அவற்றையெல்லாம் நீ அடைந்து மகிழ்கிற போது அந்த இடத்திலே அல்ஹம்துலில்லா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். உடனே அல்லாஹ் சொல்லுகிறார், ஷக்கரனி அப்தி, அடரா, இது என்னுடைய நியமத் என்று நினைத்து இந்த மனிதன் எனக்கு நன்றி செலுத்தி விட்டானே, அல்ஹம்துலில்லா, புகழெல்லாம் அவனையே சாரும், என்னிடத்தே எதுவும் இல்லை, வெறும் சாறு மட்டும்தான், நான் இந்த புகழுக்கு உரியவனும் சார்ந்தவனும் அவனே என்று என்னுடைய அடியான் இதயத்திலிருந்து சொல்லிவிட்டானே. வயின் ஷக்கரத்தும் அதீதன்னக்கும், உடனே சொல்லுவான், அவனுடைய அறிவே விஸ்தீரணமாகட்டும், அவனுடைய பொருளாதாரமே விஸ்தீரணமாகட்டும், அவனுடைய குழந்தைகளா பொருளாதாரமா எதை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அதில் எல்லாம் விஸ்தீரணமே விஸ்தீரணம் என்று அல்லாஹு தஆலா திறந்து விடுகிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹுக்கு எந்த பொருள் மீதும் இது இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் இந்த அளவுக்கு தான் அவன்கிட்ட குதிரத்து கிடையாது. அதாவது ஒரு ஆயத்திலே வருகிற போது வருகிறது, நாம் படிக்கிறோம், அதாவது அல்லாஹு தஆலாவினுடைய ஹசானா இருக்கிறதே அது என்றைக்குமே குறையாது. ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்றைய காலம் வரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்றைய காலம் வரை, இனி வருகிற மக்கள் வரை எத்தனை பெயர் மொத்தமாக வந்து நின்று இந்த உலகமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தும் சேர்ந்து வந்து நின்று அல்லாஹ்வின் இடத்திலே, ரப்பே எங்களுக்கு இது வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் கேட்கிறான், ரப்பே எனக்கு 10 புள்ள வேணும், எனக்கு 1 கோடி ரூபாய் வேண்டும், எனக்கு ஒரு கார் வேண்டும், எனக்கு ஒரு பங்களா வேண்டும், இப்படி தான் இச்சைக்கு இஷ்டப்படி எதையெல்லாம் கேட்டார்களோ எல்லாம் கொடுத்து முடித்தாலும் ரப்பினுடைய ஹசானாவிலிருந்து ஒரு ஊசியை ஒரு கடலிலே நுழைத்து எடுத்தால் எந்த அளவு தண்ணி வருமோ அது கூட குறைந்திருக்காது, அப்படியே இருக்கும். இதுதான் ரப்பினுடைய ஹசானா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளம் ஆகி இருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்திலே நாம் விளங்க வேண்டியது, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அற்கிருபைகளை செய்திருக்கிறானே அதற்கு நன்றி செலுத்துகிற போது அல்லாஹ் சொல்லுகிறார், இவனுக்கு அதிகப்படுத்தி கொடு, அதிலே பரக்கத்து செய்து கொடு. அல்லாஹ் தன்னுடைய அந்த வானங்களினுடைய அந்த கேட்டை திறந்து விடுகிறான். அங்கிருந்து கோடான கோடி நியமத்துகள் நம் மீது குட்டி கொண்டிருக்கிறது. எப்போது நீ பெரிய சாதனைகள் புரிய வேண்டாம், நீ எதையும் தூக்கி அந்த அணி சாய்க்க வேண்டாம், நீ பள்ளி வாசல்களா அதற்கண்டு கல்லை சுமந்து கெட்ட வேண்டாம், உனக்கு அல்லாஹ் நியமத்துகளை அருள் புரிகிற போது அல்லாஹ்வினுடைய அனுக்கிரகங்கள் கிரகங்களை அடைந்த உடனே அல்லாஹு தஆலா இப்படி தந்திருக்கிறானே என்று நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லாஹ்வினுடைய நியமத்துகளின் வாசல் திறக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய நியமத்! அல்லாஹ் செய்திருக்கிற இது எவ்வளவு பெரிய நியமத்! இதை புரிந்து கொள்வதற்குத்தான் இத்தனை ஆண்டு காலம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். பல்வேறு ஆண்டு ரமவான்ல அதற்கு பின்னாடி ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதற்குரிய சந்தர்ப்பம் நமக்கு இன்னைக்கு வரையும் அமையல. அதாவது அல்லாஹ்வை பத்தி பேசுறோம், ரசூலை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வினுடைய ஹசானாக்களை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வினுடைய மலக்குமார்களை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ் கொடுத்த வேதங்களை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வினுடைய வேதங்களின் விளக்க உரைகளை நாம் படிக்கிறோம். இப்ப இதெல்லாம் இதற்கு இதனுடைய சரியான விளக்கம் என்ன என்று நமக்கு சொல்லி தருகிற அக்காயிது என்று சொல்லுகிற கொள்கை விளக்கம். இது நம்மிடத்துல டேஞ்சரா இருக்கிறதுனாலதான், இந்த கொள்கையில ஓட்ட இருக்கிறதுனாலதான், இஷ்டத்துக்கு வர்ற குரூப்புகள் ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து யாரு என்ன சொன்னாலும் ஊன்னு தலையாட்டிட்டு போற அந்த கோயில் மாடுகளாக நம்ம ஆளுகள் போய்கிட்டு இருக்காங்க. அதனால எந்த கொள்கைகளை இஸ்லாம் எப்படி வகுத்திருக்கிறது, அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், அல்லாஹ்வினுடைய வேதம் என்றால் எது என்று விளங்க எந்தெந்த அளவுக்கு இஸ்லாம் கொள்கைகளை வகுத்து தந்திருக்கிறது, அப்படி புரிந்து அதை அணுகுகிற போதுதான் அல்லாஹுவை அல்லாஹ்வாக புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வினுடைய தூதரை அல்லாஹ்வினுடைய தூதராக புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வினுடைய வேதங்களை வேதங்களாக புரிந்து கொள்ள முடியும் என்று ஆரம்பத்திலே நாம் சொல்லி இருந்தோம். அந்த கொள்கை விளக்கத்தை ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு அதை பேசி அதிலிருந்து பல்வேறு பிரயோஜனங்கள் கிடைக்கும் என்று நாம் சொல்லி இருந்தோம். ஆனால் அதுக்கு இடையில தப்சீர் ஆரம்பிச்சாச்சு, பல்வேறு தேவைகள் ஒவ்வொரு நாளைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க, அது என்னைக்கு இந்த தப்சீர்ல அதை கொண்டு வந்து சேர்த்து இதையும் அதையும் கலந்துற நிறுத்திட வேண்டாம். ஒரு நாளைக்கு தனியா என்னைக்காவது வியாழக்கிழமை அல்லது ஒவ்வொரு நாள் அப்படி வேற ஏதாவது ஒரு நாளை நம்ம செப்பரேட்டா முடிவு பண்ணி இன்ஷா அல்லாஹ் அது ஒரு 10 நாட்கள் இருக்கும், 15 நாட்கள் அந்த கிளாஸை எடுத்து அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் என்று சொன்னால், இங்கே அல்லாஹ் என்று சொன்னால் ஆட்டம் சொன்னார்கள் இதா குல்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் ஃபக்கத் ஷக்கர்தல்லா, நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆகிவிடுவாய், ஃபஸாதக்கல்லா, உடனே அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்து விடுவான், அதிலே அதிகப்படுத்தி கொடுத்து விடுவான். அது எதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு கவலை இல்லை, இதுல தான் அல்லாஹ்க்கு ஏற்றி தர முடியும் அதுல தர முடியாது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அது எந்த பொருளாக இருந்தாலும், போன வாரங்களிலே நாம் சொன்னது போன்று, நீ உன்னுடைய ஆபீஸில் இருந்து பொருளாதாரம் உனக்கு தட்டுப்படு ஆகிறது, உனக்கு சம்பளம் ஏற்றப்படவில்லை, கிடைக்கிற அந்த பொருள் சரியாக கிடைக்கவில்லை, போனஸ் கிடைக்கல, HRD கிடைக்கல, HRE கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலனா நீ போடுற அல்ஹம்த போடு, உனக்கு கிடைக்கிற சாதுகள் கிடைத்து கொண்டிருக்கும். ஆகவேதான் இந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை சொல்லி தருகிறது, இது அபுல்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய சிறப்பு பொருளாக பொருந்தி கொண்டு என்று நீ சொன்னால், பக்கத்து சக்கரத்தல்லா, நீ அல்லாஹ்வுக்கு உடனே நன்றி செலுத்தி விட்டாய், ஃபஸாதக்கல்லா, அதிலே அல்லாஹ் உனக்கு அறிவையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்தி விடுவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இன்னொரு ஹதீஸிலே நஸஈ என்ற கிதாபிலே பதிவாகி இருக்கிறது, அம்மா இன்ன ரப்பக யுஹிப்புல் ஹம்த், அல்லாஹு தஆலா புகழை பிரியப்படுகிறார். ஏனென்று சொன்னால் புகழுக்கு உரித்தானவன் அவன், இந்த உலகத்திலே எதுவுமே செய்யாமல் புகழுக்கு எனக்குத்தான் வேண்டும் என்று பிரியப்படுகிற இந்த உலகத்தில் அவர் யாராக எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அவரவர் நிலைக்கு வருகிற போது அதை செய்துவிட்டு என்ன ஏதாவது ஒரு வார்த்தை கம்பெனி சொல்லணும், என்ன கூப்பிட்டு அதற்கென்று ஒரு மரியாதை தர வேண்டும், அல்லது ஒவ்வொரு நிலையில இருக்குபவர்கள் பணத்திலே பெரிய பெரிய ஓரளவு ஒரு கோடீஸ்வரராக இருந்தா சமுதாயத்துல எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து அப்படி அவனா அவ வந்தவன அப்படி எந்திரிச்சு நிக்கணும், அவ போகும்போது உட்காரணும், இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறானே, இது மனிதனுடைய இயற்கை குணம். இது சாதாரண ஒன்றும் இல்லாத இந்த மனிதன் ஓரளவு பொருளாதாரம் வந்தவுடன், ஓரளவு அறிவு வந்தவுடன், தனக்கென்று இத்தனை பெருமைகள் அது அதெல்லாம் வரணும்னு நினைக்கிறானே, இவை எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து, மனிதனை படைத்து, மனிதனிலே இருக்கிற எல்லாவற்றையும் படைத்து இந்த உலகத்திலே உலாவ விட்டிருக்கானே, அந்த அல்லாஹ் ஏன் எதிர்பார்க்க மாட்டார். ஆகவே தான் நஸஈ என்ற கிதாபிலே பதிவாகி இருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அல்லாஹ் ஹம்தை பிரியப்படுகிறார், புகழை பிரியப்படுகிறார், ஆகவே நீங்கள் அவளுக்கு புகழ் சேர்த்துக் கொண்டே இருங்கள், எல்லா விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இன்னொரு ஹதீஸ்ல வரும்போது வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ما انعم الله على عبد نعمه فقال الحمد لله الا كان الذي اعطى افضل مما اخي. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு நியமத்தை கொடுத்து, ஒரு பொருளை கொடுத்து, ஒரு குழந்தையை கொடுத்து, ஏதாவது ஒன்றை கொடுத்து அதற்கு அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்ற புகழை சொல்லிவிட்டால் அவனுக்கு கிடைத்ததை விட மிகப்பெரிய விஷயத்தை அவன் செய்து விட்டான் என்று அர்த்தம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இப்ப புகழ் என்பது எந்த நிலைமையிலே வருகிறது? முதல்ல மனிதனுடைய சாதாரண நிகழ்ச்சி, சில பேர் எது கொடுத்தாலும் எது கிடைச்சாலும் உடனே நன்றிங்க தேங்க்ஸ் அப்படிங்கிறது. சில பேருக்கு எண்ணத்தை தான் கொண்டு போய் கொட்டி கொடுத்தாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், எண்ணத்தை கிழிச்ச எண்ணத்தை நீங்க எண்ணத்தங்க சாதிச்சிட்டிய போங்கத்தா அப்படின்னு சொல்ற ஆளுகளும் துணியால இருக்கா. இப்ப அதற்கெல்லாம் எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், குழந்தை வேண்டும். ஒருவர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆச்சு, ரெண்டு மாசம் ஆச்சு, இப்ப தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சரி போயிட்டே இருந்துச்சு. ஒரு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, ஊர்ல உள்ள புறம் கேட்கிறான் குழந்தை எங்க ஆச்சு குழந்தைங்க. ரெண்டு வருஷம் முடிஞ்சு, மூணு வருஷம் முடிஞ்சு, அப்புறம் அப்படியே ஒரு முத்திரை, அந்த ஒய்ஃப் சரியில்லை உங்களுக்கு மலடி ஒரு பத்தம், அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காய்ச்சியாச்சு, மருந்தை ஏத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆறு வருஷம் ஆகி போச்சு. இப்ப பொம்பளை நார்மல் தெரிஞ்சு போச்சு, ஐயா சரியில்லை, இங்க வாரியா சட்டை மட்டும் மினிக்கிட்டு போட்டாலே நான் என்னத்தை. யாராவது போய் யாராவது சண்டை நடக்கிற ஒரு ஊர்ல சண்டை நடக்குது, இவர் போய் தடுத்து விட போற, அடே உன் வேலையை நீ பாருப்பா, நீ என்ன உனக்கே ஒண்ணு முடியாத ஆள், நீ உன்னாலே ஒண்ணு முடியாத ஆள், நீ என்ன இங்க வந்து பஞ்சாயத்துக்கு வந்துட்ட போட அப்படின்னு சொல்லுவான். இப்ப 20 வருஷம் ஆகி போச்சு, 15 வருஷம் ஆகி போச்சு, ஒண்ணு இல்லைன்னு முடியாது. இப்ப 20 வருடம் கழித்து திடீர்னு நல்லா ஒரு பிள்ளைய கொடுத்துட்டான், அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் அந்த சந்தோஷத்தை? அவர் எதற்கும் எதற்கும் ஈடாக்க முடியுமா? ஒண்ணுக்கு ஈடாக்க முடியாது. அவர் படுகிற சந்தோஷம் இருக்கிறத உலகத்துல யாரும் பட முடியாது. ஏன், இத்தனை ஆண்டு காலம் என்னை மலடன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். என்ன நான் எதுக்கும் போய் பேசினா அத்தா நீ போத்தா உனக்கு என்ன முடியும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அதை அடக்குற மாதிரி நீங்க ஒரு புள்ள வந்து 15 ஆண்டுகள் கழித்து அப்ப என்ன சந்தோஷம் அடையுமான்? அந்த நேமத்துகளை கொஞ்சம் குடிச்சு இழுத்து வச்சுட்டு எல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அது கரும தெரியுது. ஆனா நேமத்துகளை உடனே உடனே கொடுத்து விட்டா கல்யாணம் முடிஞ்சுங்க, அடுத்த 10வது மாதம் தான் ஒரு புள்ள, எப்படிங்க இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த புள்ளை சனிய 10வது மாதமே பெத்து விழுந்துச்சா, இன்னும் அடுத்து ஒண்ணுமே செய்ய முடியல. பொன்னாட்டி பக்கத்துல போனா பிரச்சனை, காப்கானு கத்துது என்னையா, 10வது மாசமே இழவு வந்துருக்கு. அப்ப இது என்ன செய்யுது, நேமத்து உடனே வந்த உடனே தெரிய மாட்டேங்குது போடா அப்படி. அந்த நேமத்தை கொஞ்சம் பிடிச்சி இழுத்து பின்னாடி வச்சுட்டு கொடுத்த உடனே நேமத்து அருமை தெரியுது. இந்த குழந்தைக்கு என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறோம் என்று சகோதரர்களை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீனா சேர்த்திருக்கான், அதுக்கு தனி விளக்கம் இருக்கு. ஆனா பின்னாடி அர் ரஹ்மான் இர் ரஹீம்னு சொன்னான், நம்ம பிஸ்மிலே சொன்னான்னு சொன்னோம், இந்த இடத்திலே அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று சொல்லி இருக்கிறான் என்று சொன்னோமே, அந்த அர் ரஹ்மான் இர் ரஹீமுக்கும் இந்த அல்ஹம்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அர் ரஹ்மான் இர் ரஹீமுக்கும் அல்ஹம்துக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே ஒரு தன்மை இருக்கிறது, அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் மிக கருணையாளன், மிகப்பெரிய கிருபையாளன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன்னு சொல்றோம். அப்படி என்னங்க அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன்னா, மனிதனே நீ கொஞ்சம் சிந்தித்துப்பார், நீ இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் உனக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் ஆக்கி வைத்தான் ரப்பு. இது ரஹமத், அல்லாஹ் செஞ்ச ரஹமத்துல இது என்ன பெரிய ரஹமத்து. உனக்கல்ல உங்க அத்தா இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அல்லாஹுத்தாலா என்று ஆதமை உலகத்திலே உலகத்தை படைக்க போறோம், மனிதனை படைக்க போறோம் தெரிகிற போது உன் ரிசுக்கு, உன் பிள்ளையின் ரிசுக்கு, அதற்கு அடுத்து இந்த உலகம் அழிகிற வரை உள்ள எல்லா ரிசுக்கையும் ரப்பு தயார்படுத்தி வைத்து விட்டார். இவனுக்கு இவ்வளவு இவ்வளவு என்ற கணக்குகள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டன, உனக்கு என்ன கிடைக்கும் ரப்புக்கு முன்னாடியே தெரியும். அப்ப அல்லாஹுத்தாலா உனக்கென்றே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தான். இந்த அல்லாஹ் தஆலா இது நேமத்து, அளவிட முடியாத நேமத்து, ரப்பு வானத்தையும் பூமியையும் படைச்சு கொடுத்தது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை விட்டு வெளியாக்குகிற போது அவர்கள் பூமிக்கு வந்தவுடன் அங்க எல்லாம் தயாரா இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, காத்து இருந்துச்சு, அங்க ஏற அப்படி உழுத உடனே அந்த பூமி டக டகன்னு எல்லாமே விவசாயம் ஆச்சு. இதெல்லாம் அல்லாஹ் செய்த முன் ரஹமத்து. ஆகவேதான் அல்லாஹ் சொன்னான், இந்த ரஹமத்துகளுக்கு நீ நன்றி செலுத்து. ஒரு உனக்கு கொடுக்கிற நாமத்தை ரப்பு என்னைக்கும் பின்னாடி கொடுக்கறதில்ல, உனக்கு முன்னாடியே கொடுத்து விடுகிறான். இல்ல அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஆதமை உலகத்திற்கு அனுப்பி விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரிசி இப்படித்தான் அப்படின்னு ரஹமத்தை இறக்கியிருந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போயிருப்பாங்க. உன்னையும் அதே போன்று நீ உலகத்திற்கு வருகிற போது உன்னை அனுப்பிவிட்டு இதற்கு பின்ன கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு நியமத்தை கொடுப்போம். தாய் வயிற்றுல உள்ளவன பாதி, ஒரு கை மட்டும் இல்லைங்க, வெளியே வந்தவன இன்னொரு கையும் முளைச்சு கொட்டும். அல்லது ரப்பு பாதி தாயுடைய வயிற்றுல இருக்கும் போது பாதி சாப்பாடு தான் உனக்கு கிடையாது. அப்ப வெளியே வந்த பின்னாடி சாப்பாடு கிடையாது, நீ ஏதாவது பண்ணிக்கன்றது, அதுக்கு பின்னாடி நாம திறந்துச்சுன்னா உன்னால முடியாம போயிருக்கும். உன் தாய் இந்த உலகத்திலே பிறக்கிற போதே நீ அவருக்கு மகனாக பிறப்பாய் என்பது எழுதி முடிக்கப்பட்டது. அவன் அவர் உன்னுடைய தாயாரின் வயிற்றிலே நீ இருக்கிற போது நீ இதை இதை தான் சாப்பிட வேண்டும் என்று ரப்பு என்றைக்கும் முடிவு செய்துட்டான். அதனால கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீ வெளியே வந்த பின்னால் உன் தாயின் இரண்டு மார்பகங்களிலே சொரிந்து தருகிற அந்த பாலை தருகிறாய். அதுக்கு முன்னாடி வரல, பின்னாடி வரல. அதுவும் தஃப்சீல் எழுதும்போது குறிப்பா எழுதுறாங்க, அந்த தாய் கூட தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிற போது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பால் வரும். எல்லா நேரமும் வந்துகிட்டு இருக்காதான், எனக்கு இது சம்பந்தமா தெரியல, தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் படித்த போது அந்த தஃப்சீல எழுதுகிற சிறு குறிப்பிட்ட நேரம் பால் வரும், குறிப்பிட்ட நேரம் வராது. நீ குறிப்பிட்ட நேரம் குடிக்க வேண்டும், குறிப்பிட்ட நேரம் பசித்திருக்கணும். எல்லா நேரமும் அதிலே வாய் வச்சுக்கிட்டு தெரிஞ்சா உனக்கும் சிக்கல் அவர்களுக்கும் சிக்கல் அப்படிங்கிறதையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்புறம் நீ வளர்கிற போது உன் தந்தை சம்பாதித்துக் கொண்டு வந்து பிஸ்கெட்டாக ரொட்டியாக அதாக குலாப் ஜானாக பூஸ்டாக உன்னுடைய வாயிலே ஊட்டி தருகிறாரே, அன்று வரை என்றைக்கு நீ வளர்ந்து ஒரு 6-7 வயது வருகிற வரை இந்த செய்த நாமத்துகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு உனக்கு சொல்ல தெரியாதே. அல்லாஹ் செய்த இத்தனை நாமத்துகளுக்கும் உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல தெரியாதே. அதுவரை நாமத் செஞ்சான், என்னடா நான் இவ்வளவு நாமத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு பேனாவை கொடுத்து கையெழுத்து போடியான்னு கொடுத்தா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு திரும்ப கொடுத்துட்டான். உனக்கு கேப்பாரு, ஒரு நன்றி கூட சொல்ல கிடையாது. நீ அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லத்தலன்னு உன தூக்கி எறிஞ்சல அல்லாஹ் செய்தானே. இந்த நாமத்துகளுக்கு நீ கால் கடுக்கன் என்று நீ அதை இதறி செய்தாலும் அதற்கு ஈடாக ஒரு காலம் ஆக முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் அந்த இடத்திலே சொன்னான், உலகத்திலே இருக்கிற ஏடுகளை எல்லாம் எடுத்து வைத்து உலகத்திலே இருக்கிற கடல்களை எல்லாம் மையாக்கி நீ எழுதி கொண்டே இருந்தாலும் அருமை மானுடனே ரப்பினுடைய நாமத்துகளை எழுதி முடிக்க முடியாது. அது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருட்களை படைப்பதற்கு முன்னாலே அதற்குரிய நியமத்துகளை உலகத்திலே படைச்சு வச்சுட்டான். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் உலகத்திலே வரும்போது இவ்வளவு காத்து தான் நாம் சுவாசிக்கணும் என்று நமக்கு எழுதி வைக்கப்பட்டு விட்டது. அந்த காத்து வந்து விட்டது. உலகத்திலே அரிசியை போட்டால் அதற்கு இந்த பூமி இவ்வளவு உதவி செய்ய வேண்டும், இந்த காற்று அதற்கு இவ்வளவு உதவி செய்ய வேண்டும், அதிலிருந்து இவ்வளவு நீரை அது எடுக்க வேண்டும், அதற்கு பின்னால் அந்த பொருள் மேலே வர வேண்டும், அதற்கு பின்னால் அந்த அரிசியோ அல்லது பருப்போ ஏதோ ஒன்று நன்றாக அது கனிவிட வேண்டும் என்று எழுதி வைக்கப்பட்டு விட்டது. உனக்கு நீ எதை சாப்பிட போறாயோ, நீ நாளை எதை சாப்பிட போறாயோ, இன்று எதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயோ, இதை ரப்பு பல 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏடிலே எழுதி வைத்து விட்டார். உனக்கு வேண்டியது இதுதான். இப்ப உலகத்திலே பார்க்கணும், ரப்பு தண்ணீரை இறக்கினான், மழை பொழிகிறது, உலகத்திலே தண்ணி ஓடுகிறது, ஆறிலே தண்ணியை பிடித்து. இன்னைக்கு துபாயில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனா என்ன பழங்க திருத்திங்க கிடைக்கல, கேக்குறோம் என்ன பழம் கிடைக்கல. மாம்பழத்தை எடுத்துக்குவோம், அது ஒரு டேஸ்ட், அது ஒரு நரம், அது ஒரு கலர், அது ஒரு ருசி, அதில் சாப்பிட்டா அதில் வருகிற வாடை வேறு, அதன் மூலமாக உலகத்து உடலுக்கு கிடைக்கிற ஆரோக்கியங்கள் வேறு. பலாப்பழம் எடுத்துக்குவோம், அது ஒரு டேஸ்ட், அது ஒரு கலர், அது ஒரு நிறம், அதனுடைய சுவை வேறு, அதனுடைய மனம் வேறு. இப்படி ஒரு பொருள். அதே போன்று பேரிச்சம் பழத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய நிறம் வேறு, அதனுடைய சூழ்நிலைகள் வேறு, எல்லாம் வேறு. இப்படி உலகத்திலே இருக்கிற 1000,000 பழங்களை நீ பார்த்தால் எல்லாம் மண்ணிலிருந்து தான் வருகிறது, எல்லாம் அந்த தண்ணீரிலிருந்து தான் கிடைக்கிறது, எல்லாம் ஒரே நாட்டிலே எல்லாம் உற்பத்தி ஆகிறது, எல்லாம் பக்கத்து பக்கத்துல கிடைக்குது. இங்க தேங்காய் மரம்னா இங்க மாங்காய் மரம், இங்க மாங்காய் மரம்னா அங்க வேற ஒரு மரம். இதனுடைய டேஸ்டே வேறு, கலரே வேறு, ஆனா எல்லா தண்ணியும் ஒண்ணுதான், ஓடுற தண்ணி பூரா. இதை யார் சொன்னது? இந்த தண்ணிக்கு இந்த அறிவை யார் கொடுத்தது? இந்த மரத்திற்கு இந்த அறிவை யார் கொடுத்தது? இதற்குத்தான் அல்லாஹ் சொன்னான், இதையெல்லாம் நீ சாப்பிட வேண்டும் என்பதற்காக 1000,000,000,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதனை நாம் படைத்து வைத்திருக்கிறோமே, இதற்கு சொல்லு அல்ஹம்துலில்லாஹ். இப்ப புரிஞ்சா அல்ஹம்து எந்த அளவுக்கு தன்னகத்தை கொண்டிருக்கிறது? இப்ப இனிமேட்டு இமாம் சாப் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் இதை எங்கள் அறுபடும். அங்க அப்படி சோர்வா நிக்க முடியாது, பள்ளியாத்துக்குள்ள நிக்க முடியுமா? ஏ 1000,000 நியமத்துகளை அடங்கிய அந்த இரட்சகனினுடைய புகழுக்கல்லவா நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம்.
என்ன என்ன கோடிக்கணக்கான நியமத்துகள். ஒரு நாள் ஒரு நியமத்தை இழுத்து விட்டால் நம்மால் நடக்க முடியாது. ஒரு நாள் ஒரு நியமத்தை இழுத்து விட்டால் வயிறு செரிக்காது. ஒரு நாள் ஒரு நியமத்தை எடுத்து விட்டால் கண் பார்க்காது. அப்படிப்பட்டவனுக்கு அல்லவா இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அல்ஹம்துலில்லா. அடித்து சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லா என்று பின்னாடி நம்ம சொல்லுவோம். அதை பார்த்தவுடன் அல்லாஹ் சொல்லுவான், இவன் உண்மையாக புரிந்து விட்டான், நான் எவ்வளவு செய்திருக்கிறேன் என்ற அறிவு அங்கு கிடைத்து விட்டது. திறந்து விடுங்கள், எல்லா கேட்டையும் திறந்து விடுங்கள், இவனுக்கு அவன் உலகத்திலே வாழட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிற அந்த ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த இடத்திலே நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது, அல்ஹம்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எங்கு இருக்கிறது. சகோதரர்களை இன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரட்சகனை நீங்கள் புகழ்ந்தே ஆக வேண்டும். அதாவது தப்சீரில் எழுதும் போது எழுதுகிறார்கள், இந்த விஷயம் எப்போதும் மனதிலே வந்து விடுகிறதோ. இப்ப அல்ஹம்துன்னா இவ்வளவு காரியங்களையும் ரப் அடக்கி இருக்கிறானே, இதற்குத்தான் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி மனதிலே வந்து விட்டால், உங்களுடைய யோசனையிலே வந்து விட்டால் அது கல்புக்கு சொல்லுகிறது, அப்ப நீ சொல்லிக்கிட்டே இரு அல்ஹம்து என்று சொல்லுகிறது. புகழெல்லாம் அவனுக்குத்தான் என்று நீ நினைத்துக் கொண்டே இரு என்று சொல்லுகிறது. அப்படி நினைச்ச உடனே அவனுடைய கரங்களும் அவனுடைய கண்ணும் அவனுடைய காதும் ஆட்டம்பேட்டிக்கா வேலை செய்து, ரப்பு எதை விட்டு தடுத்தானோ அதன் பக்கம் போவதில்லை, ரப்பு எதை செய்ய சொன்னானோ அதன் பக்கமே செல்லுகிறது என்ற ஒரு நீதியை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா வரையறுத்து வைத்திருக்கிறார். ஒரே பொருள் மூலமாக, ஒரே சின்ன வார்த்தை மூலமாக ரப்புக்கும் புகழ் ஏற்பட்டு விட்டது. அடுத்து இந்த உலகத்துல அவன் யாரை பார்த்து இந்த ஆள் மூலமாக இது ஆகுங்க, அவர் நினைச்சா இது நடந்துருங்க அப்படிங்கிற அந்த அல்லாஹுக்கு மாற்றமாக சொல்லுவார்கள். தௌஹீதிலே இது லஹ்னே, அதாவது சிறுக்கு ஜலி என்று சொல்லுவார்கள். சின்ன சிறுக்கு, பெரிய சிறுக்கு சாமியை கொண்டு வந்து அப்படி முன்னாடி நிறுத்தி வணங்குறது அது காஃபிர்களுக்கு மட்டும்தான். ஆனா அந்த சின்ன சிறுக்குன்னு சொல்லுவாங்களே, சின்ன சிறு அதாவது குஃப்ரியத்து தன்மை, இது எல்லாரிடத்திலும் இருக்கும். முஸ்லீம் இடத்துல எல்லாரிடத்திலும் இருக்கும். அதை புரிஞ்சு கொள்ளுகிற வரை அந்த சிறுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்ன சிறுக்கு, அவரை போய் பார்த்து ஏதாவது அப்படி கன்வீனியன்ஸ் பண்ணிட்டா ஒரு மாசம் 1000 ரூபாய் ஏறிடும். இப்ப இந்த எண்ணம் வருகிறது, இதுவும் ஒரு சின்ன சிறுக்கு தான். ஏன் அதை அந்த சிறுக்கை கூட இந்த வார்த்தை அறுக்கிறது. இந்த வார்த்தையில இருபெரும் பொருட்கள் அமைந்திருக்கிறது. ஒன்று அல்லாஹுவினுடைய புகழ், அல்லாஹுவினுடைய சுக்குரு, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல். இரண்டாவது விஷயம் சொல்லித்தருக்கிறது, எது நீ உலகத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறது போன்று ஒன்றுக்கும் ஒன்றுமே கிடையாதப்பா, எல்லாத்துக்கும் உரியவன் நான். ஆகவே இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீ சொல்ல சொல்ல உன்னுடைய ஈமான் பரிசுத்தமாகிறது. தௌஹீத் என்ற ஏக கலிமா இதயத்திலே அடித்தார் போன்று நிற்கிறது. நீ உலகத்திலே இவனுடைய தேவைக்கும் தேவையாக ஆக மாட்டாய். ரப்புக்கு நன்றி சொல்ல சொல்ல ரப்பினுடைய கதவுகள் திறக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். உலகத்திலே சுகபோகமாக நீ வாழ்வாய். உன்னை எந்த கெடுதிகளும் அண்ட முடியாது என்பதையும் இந்த அல்ஹம்து என்று சொல்லுகிற வார்த்தை தன்னகத்தை அடக்கி இருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய வார்த்தையை நம்ம கையில வச்சுக்கிட்டு இதுவரையும் துன்யால போய் அவர் செய்வாரா இவர் செய்வாரா, அவராளாகுமா இவராளாகுமா என்றெல்லாம் நாம் எடை போட்டுக் கொண்டிருந்தோம். அவை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வார்த்தை ஆக முடியாததையும் ஆக்கும், இந்த வார்த்தை ஆக முடியாததையும் ஆக்கும், இந்த வார்த்தை இல்லாத நிலையில் இருப்பதை கொண்டு வரும். உன்னை எப்படி உலகத்திலே கொண்டு வந்தானோ ரப்பு, அதே போன்று இல்லை என்பதிலிருந்து கூட இருக்கிறது என்பதை ரப்பால் கொண்டு வர முடியும். ஆகவே இந்த வார்த்தையை நன்றாக புரிந்து அந்த புரிந்த கருத்துக்களை இதயத்திலே ஏற்றி அப்படியே வைத்து ஒவ்வொரு தடவையும் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிற போது இதனுடைய அறிவுகள் இவ்வளவு என்று நாம் எண்ணி பயன்படுத்தினால் இதனுடைய உண்மையான பிரயோஜனங்களை நாம் உலகத்திலே கண்ணெதிரே பார்க்க முடியும் என்பதுதான் சத்தியமான உண்மை. அப்படித்தான் சஹாபாக்கள் கண்டுகளித்தார்கள் உலகத்திலே. ஆகவே இந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நம்முடைய இதயத்திலே நிற்க வைப்பானாக, இந்த அறிவுகளை நம்முடைய அறிவுகளிலே ஏற்றி வைப்பானாக. இந்த நாம் கேட்ட விஷயங்களை ஒரு காதிலே கேட்டு இன்னொரு காதிலே விடாமல் நம்முடைய இதயத்திலே அடக்கி வைத்து நம்முடைய உடல்களால் அதனுடைய அமல்களை ரப்பு செய்ய வைப்பானாக.